ஆஸ்டர் சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இளமை நிலையாமை அப்படிங்கறத பார்க்க போறோம். இளமையும் நிலைக்காது அது வந்து, ஆனா அதை பத்தி நாம என்ன என்ன செய்யறது கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. இளமை நிலைக்காது அப்படிங்கறத கண் கூட எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்க உதிக்குது சூரியன், ஆனா மேற்குலாம் மறைஞ்சு போகுது. அதே மாதிரி ஒரு சின்ன கன்று இருக்கு, அது கொஞ்சம் காளையாக மாறி அப்புறம் மூத்து எருதா மாறுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இது எருந்து போகுது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணணும், உலகு நிலையானது நிலையற்றது அப்படிங்கிறது, நிலையானது அல்ல அப்படி நினைஞ்சு நம்ம ஏமாத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சூரியனை கொன்றும் ஒரு சின்ன கன்று குட்டியை வச்சும் நமக்கு அழகாக அந்த நிலையாமையை எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆண்டு பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவோ பல ஆண்டுகள் கழிந்தாலும் தந்தையாகிய இறைவனை தியானித்து அவனை அணுகி அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற உணர்வே இல்லையே மக்களிடம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. இப்போ விளக்கு இருக்கு, அந்த விளக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சுருங்கி கொண்டே வரும்போது, அந்த தீபம் சுருங்கும் போது திரிய தூண்டி விட்டோம்னா கூட கொஞ்ச நேரம் எரியும். அத மாதிரி சுவாமி வந்து நம்மளை நல்லா வைச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அவரை வழிபட்டு நம் பாவத்தை தொலைத்து புண்ணியத்தை ஈட்டி ஞானத்தை பெற்று முக்தி அடைவதற்கு. ஆனா என்னதான் அந்த விளக்க தூண்டி விட்ட மாதிரி அவர் நமக்கு கூடுதலாக எல்லா சிறப்புகளையும் செய்து தந்தாலும், மூடர்கள் அதனால் பயன் பெறுவதே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, தேய்ந்தற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படரசடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிர் உள்ள போதே அப்படின்னு சொல்றாரு. இளமை நிலையாததுங்கிறத தெரிஞ்சு இறைவனை தியானியுங்கள். உங்களுக்கு உடம்புல உயிர் இருக்கும் போது கங்கையை ஜடையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் கங்காதர மூர்த்தியை வழிபடுங்கள் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். ஏன்னா இளமை தீர்ந்த பின்பாக, இளமை கழிந்து முதுமையான பின்பு நிறைய விஷயங்களை இந்த வழிபாட்டின் பொருட்டு நம்மால் செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், பகீரதன் வந்து 12,000 வருடங்கள் தவம் இருந்து ஆகாய கங்கையை கொண்டு வர அதை சுவாமி சிரசில் அடக்கி ஒரே ஒரு ரோமத்தின் வழியாக வரக்கூடிய நீரை மட்டும்தான் பூமிக்கு தந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பெருமானை நாம வழிபடணும், மனசை ஒருநிலைப்படுத்தி சிவயோகத்தால் அவருடைய திருவடியை நாம் பொருந்தி வழிபட வேண்டியது இளமையிலேயே நாம் செய்ய. ஏன்னா ஒரு சிவ சின்னங்கள் அணிந்த என்ன இந்த வயசுலயே போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோயிலுக்கு போனா என்ன இந்த வயசுலயே கோயிலுக்கு போறீங்கன்னு. சரி திருமுறைகளை படிங்கன்னு இந்த வயசுலயேவா தேவாரம் திருவாசகம் அப்படிங்கிறாங்க. சரி சித்தாந்த சிந்தனைகளை சிந்திக்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் இப்ப சரிப்பட்டு வருமா, நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் அலை ஓஞ்சு நம்ம வந்து நீராடுற அதெல்லாம் நம்ம தவறு. அதனால இளம் பிராயத்துல 2 வயதுல நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதம் தந்திருக்கார். 3 வயதுல திருஞான சிவந்த பெருமா நமக்கு திருமுறையை தந்திருக்கார். வயதை சொல்லி காலம் கழிச்சுட்டே இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு, பாலன் இழையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டு மருகிலார் ஞாலம் கடந்தண்டம் ஊடறுத்தானடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே அப்படின்னு சொல்றார். அதாவது பால பருவம் சிறுவன், அப்புறம் இளைஞன் காளை பருவம், அப்புறம் விருத்த பருவம் கிழவன். இப்படி எல்லாம் கண்ணு முன்னால கழிவதை பார்த்தும் இளம் அதெல்லாம் எதை உணர்த்தனா இளமை நிலையாது. கட்டிடம் காளை போல இருந்தா வயதாகி பல்லு போயிருது, பார்வை போயிருது, உடம்பு தளண்டு போயிருது, கூன் விழுந்துருது, முடி நரைச்சு போகுது, கைகாலெல்லாம் குழலாடி போச்சு, நடக்க முடியல, ஒரு பொருளை கையில பற்ற முடியல. அதான் இது எல்லாம் இளமை நிலையாமையை நமக்கு உணர்த்துகிறது. அதனால நம்ம நல்ல நிலையில இருக்கும் போதே இறைவன் என்ன செய்யணும், வழிபட வேண்டும். நின்ற காலம்னு ஒரு இது வருது அந்த பாட்டுல. இந்த வினையை நுகர்வதற்காக, வினை போகத்திற்காக மட்டும் வரையறுக்கப்பட்ட இந்த, அதாவது அது வரைக்கும் இந்த பிறவில நம்ம பிராரத்தம் எவ்வளவு அனுபவிக்கணும் அது மட்டும்தான் இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும். அதனால அதுக்குள்ள என்ன செஞ்சிடணும், இறைவனை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாம மேல மேல நான் என்ன செய்வேன்னா, அந்த பசுபோதம் இல்லாமல் பதிவசமாய் கிடந்து நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியாக பருவூசி ஐந்துமோர் பையினுள் வாழும், பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம், பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே அப்படின்னு சொல்றார். இந்த இந்திரியங்கள், நமக்குள்ள இந்திரியங்களும் நம்முடைய இளமையும் நில்லாது. பரு ஊசி, ஒரே பையில ஐந்து ஊசிகள் இருக்கின்றன. அந்த ஐந்து ஊசிகளும் எதற்கு சமம் என்றால் காகத்திற்கு சமம். அந்த ஊசிகள் ஐந்தும் நடுக்கம் கண்டுட்டு அப்படின்னா அந்த வாழக்கூடிய பையும் அவ்வளவுதான் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊசிகள் வாழக்கூடிய பையும் இருக்காது. இந்த பரு ஊசி ஐந்துன்னு சொன்னது நம்முடைய ஐந்து பொறிகளை, அதாவது தூல இந்திரியங்கள். இது வந்து ஊசி மாதிரி இந்திரியங்கள் வந்து பொருட்களை பற்றுவதால் பரு ஊசி அப்படின்னு சொல்லப்பட்டது. பையின்னு சொல்லப்பட்டது நம்முடைய உடம்பை. இந்திரியங்கள் தன்னோட இஷ்டப்படி பறந்து செல்லும், நல்லவற்றுக்கும் போகும் தீயவற்றுக்கும் போகும். அதனால அதை பறக்கும் காகத்துக்கு விருகம் அப்படிங்கிறது காகம் அப்படிங்கிற பொருள் தருது. ஆனா நடுக்கம், அந்த உடம்புக்கு நடுக்கம் வந்தா இந்திரியங்கள்லாம் என்ன செய்தா, இந்த உடம்பை விட்டு நீங்கிவிடும். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் என்று ஞானசம்பந்த பெருமான் இதைத்தான் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதனால நம்ம வந்து மிகவும் எச்சரிக்கையாக நமது வாழ்நாளை நாம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உண்ணின்று அழைக்கின்றதொன்றும் அறிகிலார், விண்ணுறு வாரையும் வினையுறு வாரையும் எண்ணூறு முப்பதில் ஈர்ந்தொழிந்தாரே அப்படின்னு சொல்றார். எல்லாமா இருக்கின்ற இறைவனை அறிய இந்த உயிர் முற்படுவது இல்லை. அதனால செய்த வினைக்கு ஈடாக தேவராகவோ, தேவலோகத்துல தேவரா பூதசார உடலோட, இல்லைன்னா பூத உடலோட பூமியில, இல்ல யாதனா சரீரத்தோட எங்க நரகத்துக்கு, இப்படிதான் போக வேண்டி வரும். ஆனா இதுல வந்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் மட்டும் அவர் நமக்கு சொல்றாரு. இதுல கண்ணொளியும் சூரியன் ஒளியும் இந்த உலகத்தை உள் நின்று கலந்திருந்து ஒப்பற்ற பொருளா இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு என்ன செய்ய முடியல, அறிய முடியவில்லை. இப்படி அறியாதனாலதான், அதாவது இந்த கண் ஒளி அப்படிங்கிறது காணும் உபகாரம். ஏன்னா இறைவன் தான் நமக்கு கண் ஒளியா இருந்து காணும் உபகாரமும், அறுக்கண் ஒளியா இருந்து காட்டு உபகாரமும் செய்யறாரு. காட்டு உபகாரம்ங்கிறது சூரிய ஒளி. இந்த கண் ஒளியும் சூரிய ஒளியும் சேர்ந்தாதான் நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். இறைவன் வந்து அந்தர்யாமியா, விஸ்வ அந்தர்யாமியா நின்று தன்னோட வியாபகத்துக்குள்ள இந்த உலகம் ஏகதேசமா வியாபியமா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாரு. ஆனா அதை ஆன்மாக்கள் உணர்வதில்லை. அப்படி உணரலைன்னா அதான் பதினோராம் சூத்திரம் அழகா சொல்லுது இல்லையா, காணும் உபகாரத்தையும் காட்டு உபகாரத்தையும் சிவஞான போதத்துல. அந்த கருத்தை தான் நமக்கு இந்த பாடல்ல அழகாக சொல்லுகிறார். இறைவன் நம் பொருட்டு காணும் உபகாரமும் காட்டும் உபகாரமும் செய்கின்றார். அதை அறிந்து நாம் பயன் பெற வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அப்படியே இல்லைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதா, அந்தந்த ஒரு ஒவ்வொரு முப்பதா இருக்கு, முதல்ல ஒரு முப்பது, அப்புறம் ஒரு முப்பது, அப்புறம் ஒரு முப்பதுன்னு அதுல அப்படியே அறுபட்டு அறுபட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்றார். அந்த உயிர் உய்தி பெறுவதற்கு இறைவன் எல்லாவற்றையும் தந்திருப்பதால் வாழ்நாளை வீழ்நாளாக கழிக்க கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவா உணர்த்துறார். அதனால எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எறிவதறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே அப்படின்னு சொல்றார். பிராரத்த வினைக்கு ஈடாக நமக்கு என்ன தரப்பட்டிருக்கு, இந்த உடல் தரப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் நம்முடைய வாழ்நாள் இருக்கும், வரையறுக்கப்பட்ட வாழ்நாள். அதுல இளமை நீங்காதவன்னா என்ன செய்யணும், இறைவனுக்குரிய தோத்திரங்களை பாட வேண்டும். அந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட நாட்கள்ல பிராணவாயு வெளிப்படுவது அறியாதபடி யோக நிலையில இருந்து நான் இறைவனை கண்டுகொண்டேன், நீங்களும் அது போல் கண்டுகொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். எய்திய நாள் அப்படிங்கிறது நாலு வரியிலே வருது. பிராரத்த வினை, அதான் இந்த பிறவில நாம, அதாவது பழசா நாம செய்யும் போது ஆகாமியமாக இருந்து, அதன் பின்பு அதெல்லாம் சேர்ந்து இருக்கு இல்லையா, அது சஞ்சிதமா இருந்து அதுல இருந்து இறைவன் சில புண்ணியங்களையும் சில பாவங்களையும் சேர்த்து அதற்காக இந்த பிறவியை தந்திருக்கார், இன்ப துன்பங்களை அனுபவித்து பக்குவப்படும்படி. அப்ப அதுக்காக நம்ம வந்திருக்கும் போது அந்த அந்த உடம்புல நம்ம இவ்வளவு நாள் தான் இருப்போம் அப்படிங்கறது நமக்கு புரியும். இந்த உடம்புல வந்து இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்கு அவர் எவ்வளவு வினைகளை நம்மோடு, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் கோர்த்து புழு அடுக்கு மூடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த உடம்ப கொடுத்திருக்காரு. அதுல இளமை நீங்குவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும். பாலனாய் கழிந்த நாள் அப்படின்னு சொல்றார் இல்லையா, பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள் சொல்றாரு. அதனால பால பருவம் போயிட்டு ஆனா இளமை பருவம் அதுலதான் பண்பட்ட அறிவு இருக்கும். அப்ப எந்த நெறியை நம்ம பின்பற்றி எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியும். அந்த கன்னி பருவம் காளை பருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கழிவதற்கு முன்பாக இறைவனுடைய புகழை உணர்ந்து என்ன செய்யணும், ஓத வேண்டும். காற்றை எவ்வளவு நேரம் உள்ள இழுக்கணும், எவ்வளவு நேரம் நிறுத்தணும், எப்படி வெளியிடணும் அப்படின்னா நமக்கு ஆயுள் கூடும் அப்படிங்கறதுல இந்த பிராணாயாமால சொல்லி தரப்படும். அதையும் இதுல அழகாக இந்த பாடல்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதாவது பூரகம் கும்பகம் ரேசகம்னு மூணு இருக்கும். அதனால அந்த பூரகம் அது வந்து உள்ள போது, கும்பகம் அங்க தங்கி இருக்கும், அப்புறம் ரேசகம்ங்கிறது வெளியில வர்றது அப்படிங்கறத நமக்கு சொல்லி. அதனால அதற்கு உள்ளாக இந்த உடம்புக்குள்ள உயிர்ப்பு இருக்கும் போதே நீங்க என்ன செய்யணுமோ அதை நன்றாக செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி காட்டியிருக்கிறார். அப்ப நம்ம பெறுதற்கரிய பிறவியை பெற்றிருக்கோம். இந்த பிறவியோட பெருமையை எண்ணி இளமை பருவம் இருக்கும் போது இசை பாடி இறைவனை வழிபட வேண்டும். அப்போ இறை உணர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய மன மயக்கங்கள் அதனால் தீரும் அப்படிங்கிறது, அப்பதான் பக்குவம் வரும் என்று மிக அழகாக நமக்கு அதனை உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பாக உயிர் நிலையாமை சொல்ல கேட்டவுடனே கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். உயிரை இறைவன் படைக்கவில்லை, உயிர் நிலையானது, பதி பசு பாசம் அனாதி அப்படிலாம் படிச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி உயிர் நிலையாமைங்கிற ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ அப்படின்னு தாய்மான சுவாமியும் சொல்றாங்க. அப்ப நிலையாமைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த உடம்புல இந்த உயிர் நிலையாக இருக்காதல்லவா, அதத்தான் இந்த உயிர் உடம்புல இந்த உயிர் நிலையாக இருக்காது. இந்த உடம்ப விட்டு போய் அடுத்தல வேற உடம்புக்கு போகும். இப்படி வினை தீர்ந்தனி உடம்பு எடுத்து அப்புறம் எல்லா வினையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் இறைவன் திருவடியை சேரும். அதனால இந்த உடம்புல இருக்க முடியாது தொடர்ந்து ஒரே உடம்புல அப்படிங்கறதுனாலதான் நமக்கு அவர் தெளிவாக நமக்கு உயிர் நிலையாமைன்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்ல வாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வள்ளுவதேவி நாயனார் என்ன செய்வார்னா கல்வின்னு ஒரு அதிகாரம் வச்சிருப்பார். அதுல கல்வியோட இன்றியமையாமையை சொல்லிட்டு அப்புறம் கல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருப்பார். இது கற்றால் என்ன நன்மைன்னு சொல்லும், அது கல்லாட்டா என்ன தீமைன்னு சொல்லி அதன் மூலம் கண்டிப்பா நம்ம படிக்கணும்னு உணர்த்தும். அதே மாதிரி யாக்கை நிலையாமைன்னு ஒண்ணு சொல்லி அதே கருத்துக்கள் தான் இங்க உயிர் நிலையாமைங்கிறதுலயும் நமக்கு அவரு தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தழைக்கின்ற செந்தழி தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது யார் அறிவார் தாமே அப்படின்னு சொல்றார். எந்த பொருள் எல்லாம் தோன்றுகிறதோ அந்த பொருள் எல்லாம் அழியும், இதை உணர்ந்து இறைவனடி ஏத்த வேண்டும். எதுக்கு இத்தனை நிலையாமையும் சொல்றாருன்னா, இதெல்லாம் நிலையற்றதுங்கிறது புரியாதனால நம் வாழ்நாள் பூரா இதுல வீழ்நாளா போயிருது. யாக்கைக்கும் செல்வத்துக்கும் இளமைக்கும் இத பற்றி சிந்திச்சே வாழ்ந்து முடிச்சிருதும். உள்ள இருக்க உயிருக்கு நம்ம என்ன உய்தி பெறுவதற்கு செய்ய வேண்டும் என்பதை செய்ய தவறி விடுகிறோம். அப்படின்னா இது மேல எல்லாம் வெறுப்பு வரணும். வெறுப்பு வரணும்னா இது நிலையற்றதுன்னு தெரிஞ்சா வெறுப்பு வரும். இது வெறுப்பு வந்த பின்பு நிலையானது உயிர் என்று தெரிந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஜபம் பூஜை தியானம் போன்றதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு அழகாக உணர்த்தி கொண்டே வருகிறார். இப்ப என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நல்ல ஒரு செடி தழைச்சு வளர்ந்துருக்கு, அதுல தளிர் இருக்கு, அரும்பு மலர் எல்லாமே இருக்கு, அந்த பூங்கொம்பு. ஆனா அதுல இருக்க பொருள் எல்லாமே என்ன செய்யும், மொட்டு உதிரும், பூ உதிரும், இலை உதிரும், காய் உதிரும், கனி உதிரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த செடியும் அந்த கொடியும் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிரும். இது ஒரு கருத்து எடுக்கலாம் அந்த பாடலுக்கு. இன்னொரு கருத்து என்னன்னா, அந்த அதாவது ஒரு காலத்துக்கு ஒரு காலம் பொலிவோட விளங்கக்கூடிய செந்தளிர் போன்ற பாதங்களையும் நல்ல நிறத்தை உடைய மேனியையும் தன்மலர் போன்ற கையு கண்ணு முகம் எல்லாம் உடைய பூங்கொம்பு போன்ற பெண்கள். அப்ப இழைக்கின்ற எல்லாம் என்ன அர்த்தம், இந்த இடத்துல எப்படி பொருள் கொள்ளணும்னா, அவங்களுடைய வயிற்றில் உருவான குழந்தைகள், அதாவது மாதா வயிற்றில் இருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாம். இறக்கின்ற கண்டம், இறக்கின்ற இரத்தல்னா கடத்தல், இந்த உடம்பை விட்டு கடந்து போயிருது அந்த உயிர். அந்தந்த கால எல்லை இறைவன் வகுத்தது முடிஞ்ச உடனே உடம்பை விட்டு உயிர் போயிரும். இத கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமான் அடி ஏத்தார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பெரும்பற்ற புலியூரானே, போற்றாதே சால நாள் போக்கினேனே, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவரை வழிபடுறதுக்குன்னு கொடுத்தப்பட்ட அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள என்பதை மனதிலே நாம நிறுத்திக் கொள்ளணும். ஆக வாழ்நாள விழ நாளா ஆக்காம இவர்தான் சுவாமி தான் நம்ம எல்லாருக்கும் தலைவர் அப்படிங்கிறதுனால அவரை சிலர் தான் ஏத்துறாங்க, பலர் ஏத்துவது இல்லை. ஆடி ஏத்தாதாரும் கவலைப்படாதீங்க, அடிய அடைய நாம் துணையாக இருக்கின்றோம், உடன் வாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்காரு. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை படிக்கும், ஒரு பிள்ளை படிக்காது. அந்த கற்ற மகனுக்கும் கல்லாத மூடனுக்கும் அவ வந்து தாய் அப்படிங்கிறது அவளுக்கு அந்த ஒரு பாராட்டு கிடைக்கத்தானே செய்த. அத மாதிரி இறைவன் வந்து எல்லா மக்கள் மேலேயும் கருணையோடு தான் இருக்கின்றார். அழைக்கின்ற போதுன்னு ஒரு சொற்றொடர் வருது. வினை போகம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பும் உயிரும் கூறுபடும், கூற்றுவன் வந்து அழைப்பான். அவன் எப்ப வந்து அழைப்பான் யாருக்கும் தெரியாது. வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் வாழ்போவது பிறவி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும், எல்லா திருமுறைகள் நமக்கு பறைசாற்றி கொண்டேதான் இருக்கு. அதனால அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இறைவன் திருவடியை ஏத்தி உய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்செய்யை காத்து வருவார்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்செய்யை காவல் விட்டாரு அப்படின்னு சொல்றார். இறுதி காலத்துல நமக்கு கருவிகரணங்கள் செயல்படாது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடல் மூலம் உணர்த்துறார். அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு, அதான் ஐந்து பேர்னு சொல்றார் ஐவர்னு சொல்றார். செய் அப்படின்னா வயல், அவங்க எல்லாருக்கும் ஒரே வயல், அதுதான் என்னது நம்ம தேகம். அதுல வினை போகம் விளைந்து கிடக்கு. இந்த பஞ்சேந்திரியங்களாகிய இந்த ஐந்தும் வினை போகம் விளைஞ்சிருக்கக்கூடிய உடம்பாகிய இந்த புலத்தை காத்து வர்றாங்க. ஆனா அந்த தலைவனாகிய உயிருக்கு ஓலை வருது எமன்ட்ட இருந்து. அத பார்த்த உடனே அஞ்சு பேரும் இனிமேல நமக்கு இங்க வேலை இல்லைன்னு அவங்க செஞ்சிட்டு இருந்த காவலை விட்டு விட்டு சென்று விடுவார்கள் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ உயிருக்கு ஓலை வந்தாச்சு, தலைவன் போயாச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பஞ்சேந்திரியங்கள்லாம் போயிருது அப்படிங்கிறது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒளிந்தால் திணை போதளவும் நில்லாதுன்னு சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து திருவடி சம்பந்தம். அதனால உடம்பு உள்ள போதே என்ன செஞ்சுக்கணும், இறைவன் திருவடியோட நம் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இந்த உடம்ப ஒரு மாளிகையா வேற உருவகம் பண்ணி காமிக்கிறார். இத வீடா பார்த்திருக்கோம், கோயிலா பார்த்திருக்கோம், இவர் மாளிகைன்னு சொல்றார். அதுவும் மண்ணால் ஆகிய கோயில் அப்படின்னு சொல்றார். அதுல தாளம் ரெண்டு இருக்கும், ரேசகம் பூரகம். நான் அப்பதே சொன்னேன் இல்லையா, இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறது. அதை செய்யும் போது, அதாவது உள்ள இழுக்கும் போது பூரகம், சரியா, அப்புறம் வெளியே விடும் போது ரேசகம். அதை செய்யும் போது மார்பு உயர்ந்து உயர்ந்து பள்ளத்துக்கு போகுது. அது அந்த தாளம் தட்டுவது போல, கை உயர்ந்து கை தாழ்ந்துல தாளம் போடும்போது அது மாதிரி இந்த உடம்பு இப்படி இருக்கு. அதுக்குள்ள ஐந்து அரசர்கள் இருக்கிறாங்க, மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் சிற்றரசர்கள். அவங்க அந்த ஊருக்குள்ளேயே ஒரு அஞ்சு இடத்த தலைநகரா வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதுல ஒரு அரசன் இருக்கான் இந்த மாளிகைக்குள்ள. அவன் இந்த சிற்றரசர்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய பேரரசு. சிற்றரசர்கள் ஆண்டாலுமே அந்த இடத்துல பேரரசனோட ஆணை செல்லும். அப்படி எல்லாமே இருந்தாலும் ஒரு நாள் ஓலை வருது. ஓலை வந்த உடனே என்ன ஆயிட்டான், அந்த மாயையாகிய மண்ணின் காரியமா பரிணாமப்பட்டு நிற்கக்கூடிய அந்த உடம்பு என்ன செஞ்சிருது, தன்னோட காரணமாகிய மாயையிலேயே கழிந்து போகுது அப்படின்னு எடுத்து சொல்றார். தேரின் மண் மாயையாக என்று சிவஞான சித்தியார் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதனால சித்தியார்ல சொன்ன மாதிரி இந்த மண் மாயைங்கிறத மண்ணு அதுல இருந்து வந்து மீண்டும் என்ன செஞ்சது, அதுலயே போய் இந்த உடம்பானது கலந்து விடுகிறது என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை, வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை, வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே அப்படின்னு சொல்றார். அதாவது உடலோட நிலையாமைய சொல்லி சீக்கிரமே இறைவனை உணர்ந்து உய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரை தாங்க வல்லவர்கள் வந்து உடல் வெந்து ஒழியும் அப்படின்னு நினைச்சு, அதாவது வேங்கடநாதன்கிறது சிவபெருமானை தான் குறிக்குது. ஏன்னா அரியுரு அரண் அப்படின்னு சிவபுர தேவாரத்துல வருது. வேம் கட நாதன் அப்படின்னு பிரித்து இந்த உடலுக்கு தலைவன் பொருள் சொல்லலாம், ஆனால் அது இந்த இடத்தில் பொருந்தாது. அதனால வேங்கடநாதன்கிறது சிவபெருமானை குறிக்கின்றது. அவர் வேதாந்த கூத்தனாக இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி, அதாவது உபநிடதங்களோட முடிவில் இவர் ஆனந்த கூத்து ஆடுகின்றார். அடுத்து வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை, அந்த ஞானமயமாகிய இடுகாட்டுக்குள்ளே விளையாடுகின்ற நந்தியம் பெருமான். வேங்கடம் என்றே விரகறியாதவர், அவர்கிட்ட போய் கேட்டு குருநாதர்கிட்ட கேட்டு உய்ய வேண்டிய வழியில நின்று உய்ய வேண்டும், அதை அறியாதவர்கள் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே அப்படின்னு. தன்னோட உயிரை பத்தியும், அதாவது தன்னை பத்தியும் தலைவனை பத்தியும் தெரியாமலே அவங்க வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேரூழி காலத்துல நடமாடும் பெருமானா ஞான வெளியில ஆனந்த கூத்தனாக வேங்கடநாதனாக இருப்பவரே என்னை அருள்கொள்வதற்காக ஆசான் மூர்த்தியாக வந்தார் அப்படிங்கிறத உணரணும். அப்படி உணராதவர்கள் கண்டும் கேட்டும் சிந்தித்தும் தெளிந்தும் உணரணும், அதான் உபாயம். அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல்ங்கிற பாட்டிலே நம்ம இதை பத்தி சிந்திச்சோம். அப்படி உணரலைன்னா யாருக்கு, நமக்குத்தான் தீமை. அந்த பிராரத்த வினைகளாகிய சுமையோடு கூடிய உயிரை பெருஞ்சுமையா நினைச்சு தாங்குகின்றவர்கள், அதுதான் சொல்லிட்டாரு. தாங்கிறதுக்கு நமக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, கிடைக்கத்தகுமே நற்கேண்மையாருக்கு எடுத்து சுமப்பானே இன்று அப்படின்ட்டு. நம்மளை தூக்கி சுமக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு, ஆனா அதுக்கு நம்ம நல்ல சரியை கரிய யோகம் எல்லாம் பண்ணியிருக்கோம். நற்கேண்மையார்னு சொல்லியிருக்கார்ல, அதெல்லாம் பண்ணியிருந்தா நம்மளை தூக்கி சுமப்பாரு. ஆக அங்ஙனம் நாம் வாழ வேண்டும் என்று, அது இளமையிலே வாழ வேண்டும் என்று நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றார். அடுத்த பாடல என்ன சொல்றாரு, எல்லா பொருளையும் போய் தன்னுடைய ஆயிரம் கிரகணங்களையும் அங்கங்கே நீட்டித்தான் சூரியன் வந்து அறிகிறது. ஆனா இருந்த நிலையிலே எல்லாற்றையும் உணரக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தும் மக்கள் வீணாக இங்ஙனம் அழிகின்றார்களே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, அதான் முக்தி நெறி அறியாத மூர்க்கராகவும் செம்மை நலம் அறியாத சிதடராகவும் வாழ்வது தவறு என்று நமக்கு தெளிவாக, அதாவது இறைவன் திருவடியிலேயே ஒன்றி நின்று நம்ம உணர்ந்து வாழ வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். அடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த நிலையாமையை நமக்கு எப்படி உணர்த்துறாருன்னு பாருங்க. மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிதுணர்ந்தாரில்லை, கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் ஈரும் பிறப்பும் ஓராண்டெனும் நீரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த பூச்சி கூட்டுல இருந்து எடுத்த பட்டு நூல், அதான் மாறு திருத்தி அப்படிங்கிறது. அத சிக்கல் எல்லாம் இல்லாம ஒழுங்காக்கி அத அழகா கரை, அப்புறம் இந்த கலர்ல கரை இருக்கணும், இந்த கலர்ல உடம்பு இருக்கணும், அதுக்கு நெசவு, அதுக்கு விலை, இதெல்லாம் அமைச்சு அழகான ஒரு பட்டாடை தயாரிச்சாச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை செஞ்சிருக்காங்க, அதுக்கு ஏகப்பட்ட ரூபா கொடுத்து அதை வாங்கியிருக்கோம். ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு புடவை எடுத்திருக்கோம். அந்த புடவை இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அது 4 திங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் நஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் கிழிந்தும் போய்விடும். ஆனா வாங்கும் போது நம்ம என்ன நினைச்சு பட்டு சேலையை வாங்குறோம், இது நமக்கு பத்திரமா இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம வாங்கிட்டு விடுறோம், ஆனா அது கிழிந்து விடும். அதே போல்தான் தலையில இருக்கக்கூடிய கருகருன்னு இருக்கக்கூடிய முடியெல்லாம் வெண்மயிராகிவிடும், வெளுத்து போயிடும், சாயம் வெளுத்துட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அடுத்து ஒரு இந்த காலத்துக்கு பொருத்தமா ஒரு செய்தியை சொல்றார். சூரியன் வந்து மேஷ ராசிக்கு புகுந்து மீன ராசியில முடிதல ஓராண்டுன்னு சொல்லி மகிழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அந்த ஓராண்டுங்கிறது உன்னுடைய ஆயுளை அறுக்கக்கூடிய ஒரு வாழ், கொஞ்சம் கொஞ்சமா வாழ்நாள் அறுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஓராண்டு கழிஞ்சு ஒரு நாளையே அப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு நீதி நூல்கள்லாம். இப்போ ஒரு ஆண்டுன்னொன்னு, இப்ப நம்ம நட்சத்திர பிறந்த நாள் என்ன, அப்புறம் அதுக்கு புத்தாடை உடுத்தணும், அப்புறம் தேதி பிறந்த நாள் என்ன, கேக் வெட்டணும், அதெல்லாம் நமக்கு அந்த நிலையாமை புரிந்து கொள்ளாததுனால் இப்படி இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த வரையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இதுகாரும் நம்மை உறுதுணையாக இருந்து ஆற்றுப்படுத்திய குருவருளுக்கும் திருவருளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாள்தோறும் சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை, நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வாழ்த்து. அந்தனர் அன்பர் வாழி, அருமறை முறைமை வாழி, செந்தமிழ் புதுமை வாழி, சிவன் சிவகாமி வாழி, சந்த வெண்ணீர் வாழி, சிவசமயாதி வாழி, நந்தனின் மன்னன் வாழி, அவன் செங்கோல் நாளும் வாழி. திருச்சிற்றம்பலம் அடியேன், தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.